எந்த சூழ்நிலை பக்கம் திரும்பினாலும் நமக்கு பயமா இருக்கிற ஒரு காலகட்டம். நெருங்கிய நெய்பர்ஸ், எங்க நெய்பர்ஸ்ல ஒருத்தர் வந்து கொரோனா, எங்கள் வீடு பக்கத்து வீடு, அவர் இறந்துட்டார். எங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு பழைய வீட்டில் ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு லேடி, ரொம்ப ஒரு ஆண்டின்னு எல்லாரும் கூப்பிடுற ஒரு ஆண்டி, அவங்க கோவிட்ல இறந்துட்டாங்க. இந்த ஒரு ஒரு பக்கத்து வீடு வந்து நிறைய ஒரு நாலஞ்சு குடும்பம் இருக்கிற வீடு அது. அவங்க இறந்த பிறகு முந்தைய நேற்று நைட்டெல்லாம் அவங்க அழுதுகிட்டு இருந்த சத்தம் எங்கள் வீட்டில் பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாம் இப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்மளை பல விதத்தில் இதெல்லாம் பாதிக்குது இல்லைங்களா. இதெல்லாம் கேள்விப்படுறோம், இதெல்லாம் சந்திக்கிறோம், இதுக்கு நடுவில் இருக்கிறோம். உங்களுக்கு எப்படியோ தெரில, எனக்கு என்னன்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஓடி போயிடலாமா, ஒரு ஒரு சேஃபான இடத்துக்கு ஓடி போயிடலாமா அப்படின்னு தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அப்படிதான் சில வசதி இருக்கிறவங்க ப்ரைவேட் ஜெட்டு வச்சுக்கிட்டு, அவங்க ப்ரைவேட் ஏரோப்ளைன் அதை வச்சுக்கிட்டு பல வேற நாடுகளுக்கு ஓடி போயிடுறாங்க. இந்த நாட்டில் இருக்கிற அங்கேயாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு எங்கே பாதுகாப்பாக ஃபீல் பண்ணலாம். நமக்கு என்ன, நம்ம இந்த ஊருங்க சிட்டிங்களுக்கு எங்கன்னா போனால் ஆபத்து, எங்கன்னா வில்லேஜுகளுக்கு ஓடி போயிடலாமா அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா எங்கள் வில்லேஜுக்கெல்லாம் போனால் இந்த டைமில் போனால் மாமாவாவது இன்னும் அத்தையாவது 6 மாதம் பொறுத்து வாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, விரட்டி தான் விட்டுருவாங்க. ஏன்னா பெங்களூர்லேருந்து வந்து அவங்க ஊரில் பரப்பிடக்கூடாது அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, இப்போ வில்லேஜஸ்லேயும் தெரு தெருவாக சுகவீனமாக இருக்கிறாங்க. வில்லேஜஸ்கெல்லாம் பரவிடுச்சின்னு நம்ம கேள்விப்படுறோம். எங்கே தான் போகிறது? சில நேரங்களில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பக்கத்தில் இறக்குறாங்க, இங்கே இறக்குறாங்க, கேட்குறவங்க நெருங்கி இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாம போகிறாங்க அப்படின்னும் போது எங்கேயாவது ஒரு பாதுகாப்பை இடத்துக்கு ஓடிடலாமா, இல்லைனா ஏதாவது ஒரு சுற்றி மனுஷர்களே இல்லாத ஒரு காட்டில் போய் நடுவில் ஒரு இடத்துல போய் கட்டிட்டு இருந்துடலாமா, அப்படியெல்லாம் நமக்கு தாட்ஸு வர்றது உண்டு. உங்களுக்கு வருதோ தெரில, எனக்கு வருது. எங்கே பாதுகாப்பு? வேர் இஸ் சேஃப்டி இல்லைங்களா, அதான் கேள்வி. எங்கே ஒரு பாதுகாப்பான இடத்த நான் பார்க்க முடியும், எங்கே ஒரு பாதுகாப்பான இடத்தை பார்க்க முடியும்? சில நேரங்களில் நம்ம அந்த பாதுகாப்பை தேடித்தான் என்ன பண்ண பார்க்குறோம், நம்ம மனதை வந்து ஒரு மனதையாவது டைவெர்ட் பண்ணுவோமே, என்டர்டெயின்மெண்ட் பக்கம் கொண்டு போக பார்க்குறோம். கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் அதை பார்க்கலாம், இதை பார்க்கலான்னு எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஃபீலை சேஃப் பண்ணலான்னு. ஆனால் அது அது டெம்பரவரியாக அது பார்க்குற வரைக்கும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இருக்கலாம். ஆனால் அது டெம்பரவரி, அது பார்த்து முடித்த பிறகு நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஆறுதலோ ஒரு பலமோ கிடைச்சது இல்லைங்களா. இன்னும் சோர்ந்து தான் போகிறோம். எவ்வளோ என்கரேஜ்மெண்ட், எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டில் அதிகமாக ரொம்ப போகிறோமோ, இதெல்லாம் எவ்வளோ கண்டி, எவ்வளோ நேரம் தான் என்டர்டெயின் பார்க்குறது, நம்ம டயர்ட் ஆகிடறோம் இல்லைங்களா. போர் அடிச்சு போகுது அதுவும். அது நம்மளை பலப்படுத்துறதில்ல, நம்மளை புதுப்பிக்கிறதுல. ஸோ எங்கே பாதுகாப்பான இடம்? இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு நான் ஒரு பாதுகாப்பான இடத்தை பற்றி, உச்சகட்ட பாதுகாப்பை அளிக்கக்கூடிய இடத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வாதைக்கு மத்தியில் த அல்டிமேட் சேஃப் பிளேஸ் அப்படின்லாம், அல்டிமேட் சேஃப் பிளேஸ். அந்த இடம் வந்து நம்மளை பாதுகாப்பாக உணர வைக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்மளை புதுப்பிச்சு பலப்படுத்தி நம்மளை ஆசிர்வதித்து நம்மளை ஊக்கப்படுத்துகிற ஒரு இடம். காலா காலமாக தேவனுடைய மக்கள் பெரிய அவங்க உலகமே அழிஞ்சு போகிற நிலையத்தில் வாதை வந்த சூழ்நிலைகளில் தான் அப்படி ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கிறது என்பதே கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி நமக்கும் அதை எழுதி வச்சிருக்கிறாங்க ஆபத்தான காலத்தில். சில நேரங்களில் நம்மளை மாதிரி இன்னும் ஒரு விசுவாசிகள், நம்ம என்ன நம்மளை பற்றி எவ்வளோ பெருசாக சொல்ல முடியும், அறையும் குறையும் விசுவாசிகள் தான் நம்ம இல்லைங்களா. நம்ம வந்து ஒரு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நம்ம வந்து விசிட்டர்ஸ், நம்ம வந்து வி நாட் அபைடர்ஸ். நம்ம வந்து வந்து போகிற விசிட்டர்ஸ் தான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரில் நிலைத்திருக்கிற விசுவாசிகள் இல்லை. நம்மளை மாதிரி விசுவாசிகள் வந்து வந்து போகிற விசிட்டர்ஸாக இருக்கிற விசுவாசிகள், நிலைத்திருக்காத விசுவாசிகள் வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். பாருங்களேன், பாதுகாப்பான இடம் அந்த இடம் வந்து சங்கீதம் 91 அப்படிப்பட்ட இடத்தை பற்றி பேசுது. அந்த வசனம் சங்கீதம் 91 உங்க பைபிள்ல எடுத்து வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல தமிழ்ல இருக்கிறவங்க அந்த இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நல்ல, அது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு ரகசிய இடம், a secret place அப்படின்னு அதுல வருது. a secret place, அது எல்லாருக்கும் தெரியாத அந்த இடம், அநேக விசுவாசிகளுக்கும் தெரியாத இடம் அது. தேவன் தான் நம்ம அதை பத்தி பார்க்கும்போது, இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது நம்ம கண்களை திறந்து இந்த ரகசிய இடத்த நம்ம பார்த்து அங்க நம்ம அடைக்கலம் புகல, அந்த இடத்துக்கு உடனடியா நம்ம ஷிஃப்ட் ஆகி நம்ம அந்த இந்த வாதை காலத்துல ஒரு நம்பிக்கையோடு வாழ்றதுக்கு நமக்கு உதவி செய்யணும். இந்த சங்கீதம் 191வது சங்கீதம் அந்த பாதிரி அந்த அப்படி அந்த இடத்த பத்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. இட்ஸ் அ பிளேஸ். ஒரு இந்த சங்கீதம் ஒரு புதிரான சங்கீதம், இது யார் எழுதினாங்க எப்போ எழுதினாங்க ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த சங்கீதத்தினுடைய அழகு பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துக்கும் பொருந்தும். மோசே எழுதியிருக்கலாம், ஏன்னா மோசே வந்து நம்மளை மாதிரி பல வாதைகளை சந்தித்த மனுஷன், வாதைகளுக்கு மத்தியில் இருந்த மனுஷன். நம்ம எக்ஸாக்டா நம்மளை மாதிரி ஒண்ணுக்கடுத்து வாதைகள் இல்லைங்களா. அந்த ஃபாரோவையோ அந்த எகிப்தையோ முழங்கால் படி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் தண்ணீர் அடிக்கிறாரு, மிருகங்களை அடிக்கிறாரு, பெரியவங்களை அடிக்கிறாரு, பிள்ளைகளை அடிக்கிறாரு, அடி மேல அடி கொடுக்கிறார். நமக்கும் இந்த வாதை பார்த்தீங்கன்னா வேவ் 1 வருது, வேவ் 2 வருது. இப்போ வேவ் 2 எல்லா பெரிய வயசானவங்களை பாதிச்சிருச்சு. இப்போ அந்த வேவ் 2லயே இன்னும் யங் பீப்புளை பாதிக்குது. இப்போ வேவ் 3 பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி வாதைகளுக்கு மேல வாதை அந்த தேசமே அழிந்து போய் கடைசி வாத மரணம் முதல் பேரான குமாரர்கள் எல்லாம் மறிக்கும் படிக்கு வந்துச்சு. அந்த ஒரு ஒரு படம் கூட இந்த சங்கீதத்துல இருக்கலாம் பாருங்களேன். அந்த கடைசி பஸ்கா ராவில யோசிச்சு பாருங்க, அந்த சங்கார தூதன் எகிப்து முழுவதுமா போகும்போது மரண ஓலம் ஊரே கேட்குது, எல்லார் வீட்லயும் சாவு. இஸ்ரலைட்ஸ் தேவனை நம்பி அவருடைய அடைக்கலத்தில் அவருடைய பாதுகாப்புல இருந்ததுனால தான் அவங்க பொழைச்சாங்க இல்லைங்களா. அந்த ஒரு படம் கூட இருக்கலாம், முழு இஸ்ரவேலே அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த ஒரு படம் இருக்கலாம். இல்ல முழு எகிப்தே அழுதுகிட்டு இருக்கும் போது இஸ்ரவேல் ஆண்டவர் காப்பாத்தினாரு. எங்களுக்கு அப்படித்தான் ஃபீல் ஆச்சு. இந்த நெய்பர்ஸ் எல்லாம் பாருங்க, ஒரு பெரிய குடும்பம் எல்லாம் நைட் எல்லாம் அழுவும் போது எகிப்தில் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான். அந்த காலகட்டத்தில் எழுதியிருக்கலாம், இல்ல வனாந்திர காலகட்டத்தில் எழுதியிருக்கலாம். இஸ்ரவேல் எல்லாருமே சத்ருக்களை எதிர்ப்புகளை சந்திக்கும் போது அவிவிசுவாசத்தில் அவங்க முறுமுறுத்த உடனே ஆண்டவர் அவங்களுக்கு தண்டனையா லட்சக்கணக்கான பாடிஸ் வனாந்திரத்தில் செத்து லட்சக்கணக்கான மக்கள் வனாந்திரத்திலேயே அழிந்து அவங்கள புதைக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. வெறும் யோசுவா காலே மோசை ஒண்டி தான் கரை சேர்ந்தாங்க இல்லைங்களா. கானான் தேசம் போனாங்க, ஏன் அவர்கள் முழுவதேத்தோடு தேவனை பின்பற்றினாங்க. ஒருவேளை ஆண்டவருடைய அடைக்கலத்துல நம்பிக்கையில அவருடைய பிரசன்னத்துல முழு இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட இருந்ததுனால அந்த வாதைகள் எல்லாம் அவங்க தப்பிச்சாங்க. அந்த ஆண்டவரோடு இருக்கும்போது தப்பிக்கிறவர்கள் அப்படின்னு அந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கலாம். இல்ல தாவீது காலத்துல எழுதியிருக்கலாம், ஏன்னா தாவீதும் தன் மக்களை எண்ணும் போது அவருக்கும் ஒரு வாதை வந்துச்சு. எத்தனையோ பேர் எருசலேமே அழிஞ்சு போச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். இது குளோரியஸ், என்னதான் இருந்தாலும் ஒரு அற்புதமான சங்கீதம், அதிசயமான சங்கீதம். நமக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வேக்சின் டானிக் மாதிரி இந்த வாதைக்கு மத்தியில் நம்ம அதை குடித்தோன்னா நமக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும். ஏன்னா எல்லா சபசரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்த சங்கீதம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஆர்டினரி டைம்ஸில் அவங்களுக்கு பெரிய பலத்தை அளித்திருக்கிறத பார்க்கும். 13வது நூற்றாண்டில் மிக கொடுமையான பியூமானிக் பிளேக்னு வந்துச்சு, கால்ரா. 18வது நூற்றாண்டில் 1000,000,000 மக்களை ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு இதே மாதிரி எத்தனையோ மக்களை சாவடிச்சிருச்சு. அந்த காலகட்டங்களெல்லாம் பரிசுத்தவான்கள் இந்த சங்கீதத்தில் மிகப்பெரிய பலனையும் ஆறுதலையும் பாதுகாப்பும் பார்த்தாங்க. மேபி கடவுளுடைய சித்தமானா இந்த சங்கீதத்தை நம்ம மனசில் நம்ம சிந்திச்சு தியானிச்சு, நான் வரவும் பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் போனால் பார்த்தார், நீங்க இதை படிச்சு இதை தியானிச்சு தனிப்பட்ட விதத்தில் இதை உள்வாங்கி விசுவாசித்து இது உங்க ஆவியில இதை நீங்க செலுத்தினா தான் இதனோட நன்மைகள் நீங்களும் பெற முடியும். ஒருத்தர் சொல்றார் பாருங்க, இந்த சங்கீதத்தை பத்தி முழு சங்கீதங்களிலேயே மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சங்கீதம் இது. இதனோட டோன் வந்து இதனோட டோன் உச்ச கட்டத்தில் ஆரம்பிச்சு அந்த உச்ச கட்டமே முழு சங்கீதத்தில் இருக்கிறது. விசுவாசத்தின் உச்சகட்ட நிலையை இந்த சங்கீதத்தில் பார்க்கலாம். ஒரு ஜெர்மன் டாக்டர், ஒரு பிரசங்கி விசுவாசி கூட, அவர் இதை பத்தி எழுதியிருக்கிறாரு. கால்ராக்கு மத்தியில் லட்சக்கணக்கான மக்கள் இறக்கும் போது எங்களை ஆவிக்கூறிய விதத்தில் ஒரு தடுப்பூசியாக எங்களை தற்காத்தது இந்த சங்கீதத்தின் சத்தியங்கள். ஒரு விசுவாசிக்கு எந்த வாதைக்கு மத்தியிலையும் அவனை காக்கக்கூடிய பரலோக ஔஷதம் இதுவே, பரலோக மருந்து இதான் எந்த வாதைகளுக்கு மத்தியிலும். இந்த சங்கீதத்தின் ஆவியில் நிறைந்திருக்கிறவன், இந்த சங்கீதத்தின் ஆவிக்குள் இந்த சங்கீதத்தை தன் ஆவியில் செலுத்துகிறவன் தைரியமுள்ள மனுஷனாக, ஏன் எங்களுடைய லண்டனே மீண்டுமாக வியாதி பிடிச்ச முழு ஹாஸ்பிட்டலாக மாறி போனாலும் கல்றைகள் எல்லாம் லட்சக்கணக்கான உடம்புகளை விழுங்கினாலும் அதுக்கு மத்தியிலையும் தைரியமா ராட்சச தைரியனோடு நிற்கக்கூடிய பலத்தை இந்த சங்கீதம் அவனுக்கு அளிக்க முடியும். இந்த சங்கீதத்தின் ஆவியை குடிக்கிற எந்த மனுஷனும் எந்த வாதைக்கு மத்தியிலையும் நின்று மற்றவர்களுக்கு ஒரு அடைக்கலமாக பாதுகாப்பாக அஞ்சா நெஞ்சத்தோடு வாழ முடியும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், சாதாரண மட்டும் சங்கீதம் இல்லை, பயங்கரமான காலத்துக்காக, வாதை காலத்துக்காக போதுமான நம்முடைய வேதம் இந்த சங்கீதத்தை நம்ம கொடுத்துருக்கிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ பார்க்கலாம், ஆனால் சீக்கிரம் முடிக்கிறது என்னுடைய கவனம் இது இல்லை. இதை நம்ம நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இன்னைக்கு பார்ப்போம், முதல் வசனத்தை நம்ம புரிஞ்சிக்க பார்ப்போம். அந்த 1-2 வசனம் வந்து ஒரு கிறிஸ்தவனுடைய நிலையை குறிக்கிறது, ஒரு கிறிஸ்தவனுடைய நிலை. 1-2 வசனத்தை பார்ப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன், நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த முதல் வசனத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ஒரு வாக்கு தத்துவம், ஒரு கண்டிஷன் ஒரு வாக்கு தத்துவம். என்னங்க கண்டிஷன்? கண்டிஷன் என்ன? உன்னதமானவரின் மறைவில் தங்கி இருக்கிறவன், அவனுக்கு தான் இது சொல்லப்படுது. எல்லா விசுவாசிகளுக்கும் இல்லை, எல்லாருக்கும் இல்லை இந்த பிளஸ்ஸிங். இந்த சங்கீதத்தில் இருக்கிறது ஒரு கூட்டத்துக்கு தான், ஒரு மக்களுக்கு தான். எப்படிப்பட்ட மக்கள்? உன்னதமானவரின் மறைவில் தங்கி இருக்கிறவர், அதான் கண்டிஷன். என்னங்க நடக்கும் அவனுக்கு? எந்த வாதை காலத்திலையும் என்னங்க நடக்கும்? சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருப்பார், அதான் ப்ராமிஸ். ஒரு கண்டிஷன் ஒரு ப்ராமிஸ் இல்லைங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நம்ம பார்த்து படிக்கிறது, ஏன்னா நம்மளாம் எல்லாம் கிராண்டடுக்கு எடுத்துக்கிறது எல்லாம் இல்லை, இது ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மள இல்லை இல்லை, இது எல்லாருக்கும் இல்லை. இது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம். அதை நம்ம உணரும் போது தான் நம்ம எல்லாம் கொள்ளையாடின பொருளை எடுத்துக்காம இதை நம்ம நம்பணும், விசுவாசத்தோடு இதுக்காக ஜெபிக்கணும், தேவன் நியமித்த சாதனங்கள் மூலமா இதை அடைய பார்க்கணும். அதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. இதை நம்ம நம்பி விசுவாசத்தோடு இதுக்காக ஜெபிக்கணும், இதை அடைய பார்க்கணும் தேவன் நியமித்த சாதனங்கள் மூலமா. இது ஒரு ஸ்லாக்கியம், இது ஒரு கிஃப்ட். கடவுள் வந்து ரெடியா தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கிறார் அவரை வந்து நாடும் போது. இது எல்லாருக்கும் ஓப்பனா இல்லை, இதுதான் நம்ம நம்பிக்கையை நமக்கு மூட்டணும். அலமோதுகிற தள்ளாடுகிற நிலையில்லாத பயப்புகிற நம்முடைய இருதயம், பல திசையில திரும்புகிற நம்மளுடைய இருதயம், ஐயோ என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய அடைக்கலம் இங்கதான் இருக்கிறது என்று அறிந்து இதை நம்ம நாட பார்க்கணும். இதுதான் அந்த ரகசிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போவோம், பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போவோம். இட்ஸ் எ கிஃப்ட். ஓகே, கண்டிஷன் என்னன்னு பார்ப்போம். என்ன? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஊவர் அப்படி தான் ஆரம்பிக்கிறேன் இல்லைங்களா. ஊவர் ஒன் ஊ அப்படின்னா இது எல்லாருக்குமே இருக்கு. படித்தவங்க படிக்காதவங்க பணக்காரி ஏழை அவ்வளோ அறிவு இவ்வளோ அறிவில் யாராவது இருக்கலாம். நீ நீ யாராவது இருக்கலாம், நீ என்ன செய்யணும், உன்னத மாணவரின் மறைவில் அப்படியெல்லாம் படிச்சுட்டு போனா அது என்ன ஏதெல்லாம் யோசிக்க மாட்டோம், அப்படியே ஒரு மந்திரமா போயிருது நமக்கு இல்லைங்களா. மறைவில் தங்கியிருக்கிறவன் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உன்னத மாணவரின் ரகசிய இடத்தில் தங்கியிருக்கிறவன், ரகசிய இடத்தில் தங்கியிருக்கிறவன் இல்லைங்களா. இங்கிலீஷ்ல என்ன வருது, who dwells in the shelter in the secret place of the most high, in the secret place of the most high, ரகசிய இடத்தில் தங்கி இருக்கிறவன். முதலாவது என்ன கேட்கணும், அந்த ரகசிய இடம் எதுங்க, அந்த ரகசிய இடம் எப்படிப்பட்ட இடம், உன்னதமானவரின் ரகசிய இடமா, யோசிச்சு பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, அங்க என்ன பண்ணணும், அங்க போயிட்டு வர்றது இல்லை, அங்க தங்கி இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் இந்த சங்கீதத்தின் ஆசீர்வாதங்கள் பாருங்களேன். ரகசிய இடத்தில் தங்கி இருப்பது, ரகசிய இடம்னா மறைந்திருக்கிற இடம். என்ன தங்கி இருப்பது, முதலாவது தங்கி இருப்பதுனா, அதான் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி நம்ம தங்கி இருக்கிறவர்கள் அல்ல, என்னையும் உட்பட்டு தான் சொல்றேன், நம்ம வந்து போயிட்டு வருகிறவர்கள், விசிட்டர்ஸ் நம்ம. ஆனா இது யாரை பத்தி பேசுது, தங்கி இருக்கிறவர்கள், நிலைத்திருக்கிறவர்கள் அப்படின்னா இது என்ன சொல்லுது, தேவனோடு தொடர்ந்து அந்யோன்ய ஐக்கியத்தை நாடி அதில் தங்கி இருக்கிற மனுஷன். ஓ அவ்வளவுதானுங்க பாஸ்டர், அது நம்ம பண்ணிட்டா போச்சு, ரெண்டு அஞ்சு நிமிஷம் ஜபம் பண்ணிட்டா போச்சுங்க பாஸ்டர் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய பிரச்சனைகள், இங்க தான் நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸ். ரெண்டு நிமிஷம் ஜபம் பண்ணிட்டோம், நாங்களும் ஜபம் பண்றோங்க பாஸ்டர், நாங்களும் குடும்ப ஜபம் பண்றோங்க பாஸ்டர், நாங்களும் பைபிள படிக்கிறோம், அது இல்லை. இது வந்து ஒரு தொடர்ந்து தேவனோடு அந்யோன்ய ஐக்கியத்தை, விருப்பத்தை, தேவனே மண்டையில் சேர நான் நாடுகிறேன்ற மாதிரி அவரோடு நிலைத்திருப்பது, அவரோடு தங்கி இருப்பது. இங்கிலீஷ்ல நீங்க மோசே, யோசுவா அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கலாம். அடிக்கடி அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரியுமா அவங்க பயன்படுத்துறது, ஹோல்ட் ஃபாஸ்ட் டு த லார்ட், ஹோல்டு ஃபாஸ்ட், அவரை கெட்டியா பிடிச்சிருங்க, அவரோடு நெருங்கி இருங்க, அவரை நேசிங்க, முழு இதயத்தோடு அவரை நேசிங்க. அதான் சொல்றது, ஆண்டவரோடு அண்டு இருப்பது, ஒட்டி இருப்பது, தொடர்ந்து இருப்பது, தங்கி இருப்பது. இந்த ஆசீர்வாதங்கள் வந்து எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்படல, தேவனோடு நெருங்கி ஐக்கியத்தில் இருக்கிறவர்களுக்கு, நெருங்கிய ஐக்கியத்தில் வாழுகிறவர்களுக்கு. பழையற்பாடு படத்தை பயன்படுத்துறாருங்க, பழையற்பாடுல ஒரு ஆலயம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கூடாரம் இருந்துச்சு, அது அதுல வந்து வெளி பரிசுத்த ஸ்தலம், உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் மூடித்தான் இருக்கும், அங்கத்தான் கடவுளுடைய பிரசன்னம், அங்கத்தான் அவருடைய கிருபாசனம் இருக்கும், அங்க யாருமே போக முடியாது, வெறும் ஹைப்ரீஸ் தான் போக முடியும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும், அவருடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு தான் போக முடியும், ஆடு மாடுகளுடைய ரத்தம். இங்க வந்து அதான் ஒரு ரகசிய இடம், அது ஒரு ரகசிய இடம்னு சொல்லப்படுறது பழையற்பாடுல, இட்ஸ் எ சீக்ரெட் பிளேஸ், சீக்ரெட், உன்னதமானவரின் ரகசிய இடம் அது அப்படின்னு அந்த ஆலயத்தை பத்தி சொல்லுவாங்க, அந்த கூடாரத்தை பத்தி சொல்லுவாங்க. அப்படி ஒரு சொல்லப்படுது. இங்க என்னன்னா படம், ஒரு உண்மையான விசுவாசி அவன் பழையற்பாடுலயோ சரி புதிய ஏற்பாடுலயோ சரி தேவனோடு பழக்கமாக ரெகுலராக அந்த சீல, வெளியிலே இருந்து போதும் திருப்தின்னு போறவன் இல்லை, ஜபம் பண்ணமா முடிஞ்சு போச்சு, பைபிள் படிச்சோமா முடிஞ்சு, தேவனோடு மிகுந்த அந்யோன்யத்தில் வாழுகிறவன், தேவனையே தன்னுடைய கூடாரமாக தெரிந்து கொண்டவன், அதான் அவனுடைய ரகசிய இடம். இது வந்து மறுபடியும் பிறக்காதவனுக்கு இதை பத்தி எந்த ஐடியாவும் இருக்காது, இந்த ரகசிய இடம்ன்றதே அவனுக்கு தெரியாது, அவன் அப்படியே தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான் இல்லைங்களா. ரெவலேஷன் வந்து ரெண்டு விதமா ஆராதிக்கிறவர்களை பத்தி பேசுது, அவுட்டர் கோர்ட் வர்ஷிப்பர், உள்ள கோர்ட்ல வர்ஷிப் பண்றவங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவரோடு நெருங்கி ஆராதிக்கிறவங்கள. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் விசுவாசியும் ஆண்டவருடைய கூடாரத்தை பார்த்து தான் நம்ம ஆராதிக்கிறது, அவரை பார்த்து ஆராதிக்கிறோம். ஆனா அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அவருடைய அந்யோன்யத்துல வாழ்றது, அவருடைய பிரசன்னத்துல வாழ்றதுன்றது எப்பவோ ஒரு தடத்தான் நடக்கிறது இல்லைங்களா. நம்ம எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான், நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவருடைய அந்யோன்ய ஐக்கியத்தை எப்போ அனுபவிக்கிறீங்க, எப்போ ஒரு தடை தான், எப்போ ஒரு தடை தான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்குது, அது ஒரு பழக்கமாக, தேவ பிரசன்னம் உங்களுக்கு ஒரு பழகி போய் அதுலேயே அனுபவி, அது இல்லைன்னா வாழ முடியாது, அது இல்லைன்னா அதை நாடுறது அப்படியெல்லாம் கிடையாது நமக்கு. உங்களுக்கு அப்படி இருக்கா, நோ அப்படி இல்லை. கான்ஸ்டன்ட் தொடர்ந்து இயேசுவில் நாம் நிலைத்திருப்பது, தேவனோடு நாம் நடப்பது, தேவனை பற்றி கொண்டிருப்பது, அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ்வது, அந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு இல்லை. அப்படிப்பட்டவங்களை பற்றி பேசுது. நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஏன் அப்படிதான் வாழணும்? மனிதனுடைய மைய நோக்கம் என்ன? சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வாழ்வது, ஒரு நாள் 5 நிமிஷம் ஜபம் பண்ணி வாழ்வது, அப்படியா போட்டிருக்கு? தேவனை அனுபவித்து வாழணும், அனுபவித்து வாழணும். யூ ஷுட் என்ஜாய் கடவுளை, அவன் அனுபவிக்கணும் கடவுளை. அதாங்க மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ். அதாங்க சொல்றார், உன்னதமானவரின் ரகசிய இடம் எது? அவரோடு ரகசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் சொல்லலையா, நீங்கள் ஆண்டவரோடு பேசணும், ரகசிய இடத்துக்கு போகணும்னா அவங்க அறையை பூட்டி கொண்டு இல்லைங்களா, அவங்க வீட்டுக்குள்ளே போய் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த ரங்கத்தில் உங்கள் பிதாவோடு நீங்கள் ஜபம் பண்ணுங்க. அந்த ரங்கத்தில் தான் சேம் வேர்டை யூஸ் பண்ணுறாரு. அந்த ரங்கத்தில் காணுகிற உங்கள் பிதா வெளிரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பார். நமக்கு அந்த ரங்க இடத்துல நம்ம எந்த அளவுக்குங்க நேரத்தை செலவிடுறோம்? த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ், ஓடி போக வேண்டிய இடம். நம்மெல்லாம் அங்கேயோ இங்கேயோ ஜெட்டை எடுத்துக்கிட்டு போக முடியாது. எங்கே ஜெட் எடுத்துகிட்டு போனாலும் அங்கேயும் வந்துடலாம் கொரோனா, அங்கேயும் வந்துடலாம் பயம், அங்கேயும் வந்துடலாம் கலக்கம், அங்கேயும் வந்துடலாம் கவலை. ஆனால் மிக மிக உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் உன்னதமானவரின் ரகசிய இடத்துல தான், ரகசிய இடத்துல தான். தேவசாயலாக படைக்கப்பட்ட நாம், கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட நாம், நமக்கு நிறைவும் திருப்தியும் பாதுகாப்பும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் அந்த உன்னதமானவரின் ரகசிய அந்த இடம்தான், அந்த இடம்தான். ஒருவேளை இந்த பேண்டமிக், ஒருவேளை இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தோன்னா இந்த வாதை நமக்கு என்ன சொல்லுது? அப்பா கிறிஸ்தவனே, ஜிஆர்பிசி சர்ச் மக்களே, நீங்கள் வெளியே இருந்து வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க, நல்லா போறீங்க, சர்ச்சுக்கு வரீங்க, நல்லா வசனத்தை படிக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்றீங்க, அப்படியே வெளியிலேருந்தே வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க, நீங்களாம் விசிட்டர்ஸாகவே இருக்கிறீங்க. இந்த வாதை நான் அனுப்பியிருக்கிறது, என் மக்கள் விசிட்டர்ஸாக இருந்துமே இருக்கக்கூடாது, நீங்கள் அபாய்டர்ஸாக நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். என்னுடைய பிரசன்னத்தில், என்னுடைய ரகசிய இடத்துல நிலைத்திருக்கிற மக்களாக நீங்கள் இருக்கணும். 101 காரியங்கள் கேட்டிருக்கலாம், 101 காரணங்கள் இந்த வாதையில் நீ கேட்கலாம். ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்றது என்ன தெரியுமா? இந்த மேல் பார்வையான கிறிஸ்தவத்தை விட்டுரு, இந்த வந்து போற கிறிஸ்தவத்தை விட்டுடு, நிலைத்திருக்க நீ படி. என் பிரசன்னத்தில், என்னுடைய ரகசிய இடத்துல நிலைத்திருக்க நீ படி. ஒரு வசனம் படிப்போம், நீங்க உங்களை யாராவது படிக்கலாம். சங்கீதம் இது 5:26-20 அந்த எடுக்கும் போது நான் சொல்றேன். அந்த 5:26 இதே மாதிரி உலகம் முழுவதுமா ஒரு ஆபத்து பிரச்சனை, ஜட்ஜ்மெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆண்டவர் அனுப்புறாரு. அந்த வசனங்கள்லாம் முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும். 9 வசனத்திலாம் உங்களுடைய நியாய தீர்ப்பு பூமியில் நடக்கும் போது பூ சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள், துன்மார்க்கனும் நீதியை கற்றுக்கொள்ளான் அப்படின்னு போட்டிருக்கு. துன்மார்க்கன் கற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிலாம் பேசிட்டு இந்த உலக வாதையை பத்தி அவர் பேசிட்டு வராரு. எத்தனையோ பேர் செத்துட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு வராரு. அதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இதே சூழ்நிலை தான் தன்னுடைய மக்களுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்களா. 20 வசனம், 26:20 யாராவது படி. ஓகே, எனக்கு கேட்கல, தட்ஸ் ஃபைன். இதெல்லாம் கேட்டீங்க. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். பாருங்களேன், அந்த ரகசிய இடத்துல நீ இரு, உன் அறையை பூட்டி கொண்டு இந்த சினம் கடைந்து போற வரைக்கும் ஒளிந்திரு. ஒளிந்திருனா எங்க? அவருடைய ரகசிய இடத்தில் ஒளிந்திரு. என் ஜனமே, உன் அறைக்குள் வா, ஏங்கிட்ட வா. யோசிச்சு பாக்குறீங்களா? நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் நம்மளை அறைக்குள்ள பூட்டுறதுக்கு நம்ம போட்ட மாட்டோன்றோம். எவ்வளோ சொன்னார், மற்ற இவ்வளோ சொல்லி பார்த்தார், வீட்டுக்குள்ளே போய் அறையை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தார். நம்ம ஒண்டி செய்கிற மாதிரியே இல்லை. அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், இங்கே வரோம், பிஸியாக இருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், நம்ம அறையை பூட்டி கொண்டு ரகசிய இடத்துல நம்ம இருக்கிறதே இல்லை, இருக்கிறதே இல்லை. யோசிச்சு பாருங்கள், வேறு என்ன செஞ்சுருக்க முடியும் இப்படி நம்மளை எல்லாரையும் லாக்டவுன் பண்ணி வீட்டில் அடைக்கிறதுக்கு? ஒரு போர் வந்திருந்தாலும் அயர்ந்திருக்க முடியாது, என்ன வந்திருந்தாலும் அயர்ந்திருக்க முடியாது. திடீர்னு இப்படி ஒரு வாதையை கொண்டு வந்து நம்மளெல்லாம் அடைச்சி போட்டார் பாருங்களேன், அடைச்சி போட்டார். ஆகவே இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவனுடைய மிக ஐஸ்வர்யமான கிருபை வேணும், அவருடைய விசேஷ பிரசன்னம் வேணும், ஐக்கியம் வேணும், அந்யோன்யம் வேணும், அவரில் நாம் நிலைத்திருக்கணும். அரிதான இதுவரைக்கும் அடையாத தேவனுடைய நெருக்கத்தை, கிருபைய, பிரசன்னத்தை அந்த சிமியோன் மாதிரி அண்ணா வந்து கோயிலை விட்டே போகாதான், ஆலயத்தை விட்டே போகாதான். அந்த மாதிரி நாம் ஆண்டவரோடு ஒரு ஒரு பலவந்தமாக நெருங்கி நம்ம ரகசிய இடத்துல தங்கி இருக்க வேண்டிய அழைப்பு இருக்குங்க. நமக்கு உன்னதமானவரின் ரகசிய இடத்தில் தங்கி இருக்கிறவன் தங்கி இருக்கணும், ஆண்டவருடைய அன்பில் நிலைத்து இருக்கணும். நம்ம பார்த்தோம் ஆண்டவர் ஏன் நம்மளை பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டார். நம்ம தத்தெடுத்துக்கிட்ட பிறகு லீகலாக எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சு முடிச்சு நமக்கா இனிமேல் நான் பிள்ளைய ஆயிட்டேன்னு சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்கு இல்லை இல்லைங்களா? ஏன் எல்லா நீதிக்கு இருக்கக்கூடிய எல்லா கிரயத்தையும் கொடுத்து நீ சட்டப்பூர்வமா எல்லா காரியத்தையும் தன்னுடைய குமாரனின் மூலமா அடைந்து நம்மளை நீதிமானாக்கி மறுஜன்மம் கொடுத்து தன்னுடைய பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டதே எதுக்கு? அவருடைய மடியில உட்கார்ந்து நம்முடைய அவருடைய ஐக்கியத்தை அனுபவிக்க அல்லவா? ஒரு அழகான பிள்ளைய பார்த்து அப்பா அம்மா குழந்தைய அழகா இருக்கேன்னு தத்தெடுத்துக்கிட்டு அதை எடுத்துட்டு போய் வீட்டில் போய் எங்கேயோ பொம்மை மாதிரி தூக்கி போடுறதுக்கா? இல்லையே, அதை கொஞ்சி கொலாவி அதனுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு தானே. ஆண்டவர் நம்மளை பிள்ளையாக தத்தெடுத்துக்கிட்டது எதுக்கு? இலவசமா, ஃப்ரீ ஆக்சஸ். பழையற்பாடு மாதிரி நம்ம ரத்தத்தை எடுத்துக்கிட்டு வருஷத்துல ஒரு தடவை தான் வரணும் அப்படி இப்படின்னு சடங்கு கிடங்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இலவசமா என் கிருபாசனத்துக்கு நீ வரலாம், எப்பனா நீ வரலான்னு ஏன் நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு? யோசிச்சு பாருங்களேன், யூ ஹேவ் டு கம். ரகசிய இடத்துல நம்ம நேரத்தை செலவிடணும், ஒரு தங்கி இருக்கணும், அமைதலா பாருங்களேன். டுவெல்லத்துன்னு வருது அங்க, இலைப்பாறுதலோடு சமாதானத்தோடு தொடர்ச்சியோடு நிலைத்து. ஒரு மாளிகையில நம்ம எவ்வளவு நிலைத்திருப்போம், ஒரு பெரிய வீட்டில் எவ்வளவு, அந்த மாதிரி நம்ம தங்கி இருக்கணும். அப்படி நம்ம தங்கி இருக்கும் போது நமக்கு தங்க தங்க தங்கத்தான் ஜபிக்கும் போது தாங்க நமக்கு வந்து ஜபத்தின் மேன்மையே நமக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஜபத்தில் தரித்திருந்து ஜபத்தின் மேன்மையை காண செய்யும். ஜபிக்கும் போது தான் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அந்த ஸ்கிரீன் திறக்குது, அவருடைய கிருபாசனம் நமக்கு வெளிப்படுது. சேருபின் சேராஃபின் உன்னதமானவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னத்தையும் நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். அந்த ஷிகாயினா குளோரியினுடைய மகத்துவம் நம்ம ஆத்மா ஆவியெல்லாம் நிரப்புது. அதெல்லாம் எங்கே ஆக போகுது? எப்போ அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க போறீங்க? எப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம்? உன்னதமானவரின் நிழலில் ரகசிய இடத்தில் தங்கியிருப்பதற்காக அனுப்பப்பட்ட வாதைங்க இது, அனுப்பப்பட்ட வாதை. உன்னதமானவரின் நிழலில் பாருங்க, அவர் நிழலில் தங்கியிருக்கும் போது மோஸ்ட் ஹை, அவர் நிழலில் தங்கியிருக்கும் போது அவரை விட பெருசு எது வந்துட முடியும்? பாஸ்டர் இந்த நேரத்தில் ஜெபம் பண்ண சொல்றீங்க, இந்த நேரத்தில் தங்கி இருக்க சொல்றீங்களே, இதான் நம்முடைய பிரச்சனையே இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம தங்கி இந்த காலத்தில் தங்கி இருக்கணும், அந்த ரகசிய இடத்துல தங்கி இருக்கணும். மோஸ்ட் ஹை, விசேஷ கிருப, விசேஷ சமாதானம், விசேஷ பிரசன்னம். இந்த இதயம் உடைகிற, மனம் உணருங்கிற பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அந்த பிரசன்னத்தில் நம்ம வாழுகிற மக்களாக இருந்தோம்னா இது எல்லாத்தையும் சகித்து வாழக்கூடிய திறன் கிருப நமக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அதுதான் இதில் பார்க்குறோம், த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. அதான் கண்டிஷன், நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக, வந்து போகிறவர்களாக இருக்கல, நிலைத்திருக்கிறவர்களாக. ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்குறார். என்ன ப்ராமிஸ்? அப்படி தங்குனீனாப்பா நிலைத்திருக்கணும்ப்பா, ரகசிய இடத்தில் நீ நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருந்தா என்ன? சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பாருங்களேன், அதை எவ்வளோ சொல்லலாம் பாருங்களேன். இது ஒரு படம் மாதிரி திருப்பி 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 அவருடைய நிழல்ல நம்ம தங்கி இருக்க, அவருடைய ரகசிய இடத்துல தங்கி இருக்க வரோம், கஷ்டமா இருக்கு ஜபிக்க வரோம், ஜபிக்க நேரத்தை எடுக்கிறோம், கான்ஸ்டன்ட் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றோம். நம்ம வர வர அவர் என்ன பண்றாரா, அந்த சேருபும் கேராப்ரேம் அவருடைய ரெக்கையை எடுத்து இல்லைங்களா, அந்த ரெக்கையில நம்மளை மூடிக்கிற மாதிரி அவருடைய ரெக்கைகள் நம்மளை மூடிக்கிதான், அவருடைய பிரசன்னம் நம்மளை அரவணைக்குதான். அந்த ரகசிய இடத்துல நம்ம வர வர தேவன் தன்னுடைய ரெக்கைகளை விரித்து, எப்படிப்பட்ட ரெக்கைகள், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த நிழல் நம்மளை காக்கும்படிக்கு, அந்த ரகசிய இடத்தில் சர்வ வல்லவருடைய நிழல் நம்மளை பாதுகாக்கும்படிக்கு. எப்படிப்பட்டவருடைய நிழல் பாருங்களேன், சர்வ வல்லவருடைய நிழல். நம்ம ஆத்மா சர்வ வல்லவருடைய நிழலின் பாதுகாப்புல, அன்புல, அரவணைப்புல, கிருபையில, சமாதானத்தில் தங்கி இருக்கும். அந்த நிழல் எப்படிப்பட்ட நிழலுங்க, ஒரு கவிதை கூட எழுதலாம். உஷ்ணத்துல நமக்கு மிகுந்த குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய நிழல், நம்முடைய குளிர்ல நமக்கு நல்லா அனலமூட்டக்கூடிய நிழல், நம்முடைய துக்கத்துல ஆறுதல் அளிக்கக்கூடிய நிழல், நம்முடைய வறுமையில ஐஸ்வர்யத்தை உணரக்கூடிய நிழல், நம்முடைய மரணத்திலையும் ஜீவனை உணரக்கூடிய நிழல், சர்வ வல்லமருடைய நிழலில் தங்குவான். பாருங்களேன், அது வந்துட்டு போறதில்லை, நிலைத்து இருக்கிறவர்கள் தான் நம்முடைய பிரச்சனை. விஆர் ஆல் விசிட்டர்ஸ், விசிட்டர்ஸ் கிறிஸ்டியானிட்டியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அபாய்டர்ஸ் நிலைத்து இருக்கு. நம்ம கஷ்டம்தான், கஷ்டம் இல்லைன்னு நம்ம சொல்லலை, ஆனால் அது கஷ்டம் கஷ்டம்னு அப்படி நம்ம மாறலைன்னா இதெல்லாம் அனுபவிக்கவே முடியாது, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. நிலைத்திருக்கிறவர்களா நம்ம மாறலன்னா, தொடர்ந்து நிலைத்திருக்கிறது, அவருடைய அரவணைப்புல நிலைத்திருக்கிறது இல்லைங்களா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவருடைய அரவணைப்புல தேவனுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறது இல்லை. ஓகே, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, இதான் பெரிய பிளஸ்ஸிங். இதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், இதை தொடர்ந்து நம்ம படிப்போம். நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனோடு ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த சர்வ வல்லவருடைய நிழல் இல்லைங்களா, நிழல்னா யோசிச்சு பாருங்களேன், கடவுள்னா யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா, எப்பேற்பட்ட தேவன், எப்பேற்பட்ட குணாதிசயம் உள்ள தேவன், அவருடைய நிழல்ல நம்ம தங்கி இருந்தோம்னா அதை விட பாதுகாப்பான இடம் எங்கெங்க இருக்கு உலகத்துல, அதை விட பயனோ நிலை என்ன இருக்கு. ஒருவேளை சரீர விதமா பாதுகாப்பா சில பேர் இருக்கலாம், வெளி ஜெட் எடுத்துக்கிட்டு போயிடலாம், ஆனா கவலையிலேருந்து அவங்க பாதுகாப்பா இருப்பாங்களா, பயத்திலேருந்து பாதுகாப்பா இருப்பாங்களா, எதிர்காலத்தை குறித்து பாதுகாப்பா இருப்பாங்களா, இல்லையே. சர்வ வல்லமையுடைய தேவனுடைய நிழல் நம்முடைய சரீரம், ஆத்மா, மனது, இருதயம், உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை அளிக்கக்கூடிய நிழல் ஆச்சு. அதை நாடவானா, அந்த இடத்துக்கு ஓடவானா, நம்மெல்லாம் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த இடம் தான்ப்பா காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த இடத்துல நம்ம ஓடிடணும் இல்லைங்களா, அந்த இடத்த நம்மெல்லாம் நாட பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் அவருடைய நிழலில், சர்வ வல்லவரின் நிழலில் நாம் தங்க பார்ப்போம். அந்த பாட்டை நம்ம பாடிட்டு ஜபத்துக்கு போகலாம்.